இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நிரந்தரமானவரே உம்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு வழிநடத்துதல், கைடன்ஸ் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் பணம் இருந்தாலும், நம்மை வழிநடத்த யாராவது ஒருவர் இருக்க வேண்டும். நம்முடைய ஆரம்ப நாட்களில் நம்மை வழிநடத்த யாரும் இல்லை என்றால், அநேக நேரங்களில் நாம் செல்லக்கூடிய பாதை தவறான பாதைகளாக கூட அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் யாராவது ஒருவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெரும்பாலானவர்களுக்கு அவருடைய பெற்றோர்கள், தகப்பன் தாய் அவர்கள் வந்து வழிகாட்டியாக இருக்கிறத நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆசிரியர் வந்து வழிகாட்டியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய நண்பர்கள் வழிகாட்டியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு யாராவது ஒருத்தர், இதுதான்ப்பா வழி, இந்த வழியில நீ போ, இந்த பாதையில நீ போ, அப்பதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா தான் அந்த நபரால சரியான பாதையில போக முடியும். அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் ஏதோ ஒரு வழிகாட்டி தேவைப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்தவனுக்கு யார் வழிகாட்டி என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகள் வேதாகமத்திலே பதிக்கப்பட்ட அவனுடைய வேத வசனங்கள், அது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறது என்று வேதாகமம் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119:105 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் ஒரு மனுஷனுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் நல் வழியிலே செல்ல வேண்டும் என்றால் அந்த மனிதன் வேதத்தை படிக்கணும், அந்த மனிதன் வேதாகமத்தின்படி நடக்கணும். இந்த காரியங்களை அந்த மனிதன் செய்யும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வழிகாட்டி அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் அவர் சொல்லிய வார்த்தைகள், வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஒரு பெரிய வழிநடத்துதலாக இருக்கிறது, வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு வழிகாட்டி கிறிஸ்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்று நம்ம கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கிறது. ஒருவேளை என்னை வழிகாட்ட யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், என்னை வழிநடத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா, நிச்சயமாகவே நாம் தவறான பாதையில் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 50:16-17 நம்ம வாசிக்கலாம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிச்சை செய், நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். இங்கே தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உன்னை வழிகாட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன், நீ சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்று பார்க்கும் பொழுது நீ என்னுடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய பிரமாணங்களை நீ எடுத்துரைக்கவில்லை, உன் வாயினால் அவைகளை கை கொள்ளவில்லை என்று இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னா ஆண்டுடைய கற்பனைய ஒரு மனிதன் கை கொள்ளல அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் கை கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் கை கொள்ளவில்லைன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துல போய் முடிந்து விடும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். 18 வசனத்தையும் நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். 18-19, நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சட்பனையை பிணைக்கிறது. இங்கே வேதம் சொல்கின்றது, நீ தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நீ யாருடன் செல்வாய் என்றால், திருடனோடு கூட கை கோர்த்து செல்வாய், விபச்சாரனோடு கூட உனக்கு பங்கு இருக்கிறது, உன் வாயை நீ பொல்லாப்புக்கு நித்தமும் திறக்கிறவனாய் இருப்பாய் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே பிரியமானவர்களே, அந்த வாழ்க்கை ஒரு சாபமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும், ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று நம்ம என்ன பண்ணுன்னா பார்க்கின்றோம். ஏசையா 59:4 நம்ம வாசிக்கலாம். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது துன்மார்க்கன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கை பாவமான வாழ்க்கையாக இருக்கிறது, அக்கிரமத்தை அவன் பேசக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், தேவனால் அழைக்கப்பட்ட நாம், இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள்தான். அப்படி என்றால் நாம் அவருடைய கற்பனையின்படி நடக்கும் பொழுது துன்மார்க்கமான பாதையில் நாம் செல்ல மாட்டோம், நீதியின் பாதையில் நாம் செல்வோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற வண்ணமாக, நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறீர் என்று அவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், தேவன் நம்மை நீதியின் பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், சரியான பாதையில் நம்மை அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசையா 59:7 நாம் வாசிக்கலாம். அவர்கள் கால்கள் பொல்லாப்புக்கு செய்ய ஓடி, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது, அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால்கடியும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 8 வாசிக்கும் பொழுது, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இங்கே ஆண்டுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாத ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, ஒரு வழிகாட்டி இல்லாத ஒரு ஜனங்களாகத்தான் இருப்பார்கள், ஒரு தலைவன் இல்லாத ஜனங்களாகத்தான் இருப்பார்கள், ஒரு ஓட்டுநர் இல்லாத ஜனங்களாகத்தான் இருப்பார்கள் என்று இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு வழிகாட்டியாகிய கிறிஸ்து நம்ம அனைவருக்குமே அவர் வேணும், அவர் நமக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர் இல்லை என்றால் நிச்சயமாகவே நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. மேலுமாக துன்மார்க்கர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஏசையா 5:11, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டோடே போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. வேதம் சொல்கின்றது, நீ சாராயத்தை குடிக்கிறாய், மதுபானத்தை குடிக்கிறாய் என்றால் உனக்கு ஐயோ. ஏன் அதை குடிக்கிறாய்? கர்த்தருடைய கற்பனைகளை மீறிவிட்டாய், அவனுடைய வார்த்தைக்கு நீ செவி சாய்க்கவில்லை, ஆகையால் தான் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடியவனாக நீ இருக்கிறாய் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் மகிமையும் கனத்தையும் செலுத்த வேண்டும், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரின் பாதையில் நடக்கும் பொழுது நாம் நினைக்கும் அனைத்தையுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் கேட்பதற்கும் அதிகமாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ரோமர் 1:21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இங்கே பார்க்கும் பொழுது வழிகாட்டி இல்லாத நபர்கள், அதாவது இறைவன் இல்லாத நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க வாழ்க்கை இருட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்படின்னா இன்னைக்கு நாம் ஆண்டோடைய பாதையில் இருக்கிறோமா, ஆண்டோடைய வழியில் நம்ம நடக்கிறோமா அப்படின்றத நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. நீதிமொழிகள் 16:25 வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆகையால் நம்ம நம்முடைய சுய புத்தியின் மேலே செய்யாம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் நமக்கு வழிகாட்டக்கூடியவராகவும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று நமக்கு வேதம் சொல்லக்கூடியதை நம்ம சொன்னா பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2வது காரியத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். நீங்களும் நானும் யாரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால் தேவனால் வழிநடத்தப்பட வேண்டும். தேவனால் வழிநடத்தப்படும் பொழுது இந்த உலகத்தின் பெரிய பெரிய காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும். சங்கீதம் 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இங்கே வேதம் சொல்கின்றது நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் இருக்கான்னு சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம், கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார் என்ற அர்த்தம், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்படி என்றால் அவன் எந்த பாதையில் நடக்க வேண்டும், எந்த பாதை அவனுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய பாதையாக இருக்கிறது, பாதுகாப்பான பாதை எது என்பதை கர்த்தர் நன்கு அறிவார். ஆகையால் இன்று 2வது காரியம், ஜனங்கள் தேவனை தன்னுடைய காவலனாக அல்லது தன்னுடைய வழிகாட்டியாக தேர்வு செய்ய வேண்டும். அவ்வாறு தேர்வு செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அவங்க கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார், அதாவது நம்ம யார் எதிர்க்க முடியும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. ஆகையால் நம் கர்த்தரை தேடி அவரே நம்முடைய நம்பிக்கையாகவும் அவரே நம்முடைய வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏசையா 30:21 வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவோ இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளை தட்டுக்கட்டையும் உன் விக்கிரங்களின் பொன் அடை வர்ணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்படுத்த வஸ்திரம் போல் எரிந்துவிடு, அதை சி போ என்பாய். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 21வது வசனத்தில் நம்ம வாசித்தோம். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம வலதுபுறம் சாய்ந்தாலும் சரி இடதுபுறம் சாய்ந்தாலும் சரி இதுதான் வழி அப்படின்னு சொல்லி நமக்குள்ளான ஒரு வார்த்தை பேசும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், பரிசுத்த ஆவியானவர் நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்று நமக்கு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நம்ம என்ன பண்ணணும் சொன்னா பார்க்கிறோம். ஆகையால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்த அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். மிக மிக முக்கியமானதாக இது இருக்கிறது என்று என்ன பண்றோம்னு சொன்னா நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம கேட்கறது கிடையாது, அதை விட்டு வழிவழிக செல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏசையா 58:11 வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீனமுள்ளதாக்குவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் தேவனால் நடத்தப்படும் பொழுது தேவன் அவருடைய அந்த மனிதனுடைய வழிகாட்டியாய் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, வறட்சியான காலத்துல கூட ஆண்டவர் அந்த மனுஷனை திருப்தி ஆக்குவாராம், அவருடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குவாராம், அவருடைய எலும்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குமா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றுவாராம், வற்றாத நீருற்றை போல ஆண்டவர் மாற்றுவாராம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இயேசப்பாவை நம்முடைய உதவிக்கரமாய் ஏற்றுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில அவர் தான்ப்பா, அவர் இல்லாம என்னால செய்யணுமே செய்ய முடியாது என்ற நிலைக்கு நாம் வரும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் சரி அல்லது எவ்வளவு கீழே போனாலும் சரி எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னு சொன்னா அவரை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும், அவரை முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும், அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் என்ன பண்ண முடியுன்னு பார்க்க முடிகின்றது. ஆம், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்தாலும் அவர்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள். தேவன் அவர்களை மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் வழிநடத்தினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர்களை ஆண்டவர் செங்கடுகளின் மத்தியிலே நடக்க செய்தார், வழிநடத்த செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வழிகாட்டி கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்துவை நம்முடைய வழிகாட்டியாக நாம் எடுத்திருக்கிறோமா? தினமும் அவரோடு கூட பேசுகிறோமா? தினமும் அவரோடு கூட நம்முடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நாம் பெறக்கூடிய ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொள்கின்றோமா என்பதை நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆம், ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும், அதையே அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம்னு நாம பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு நமக்கு ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால அவர் நம்மை வழிநடத்தும்படி அவரிடம் நாம் அதிகமாக ஜபம் செய்து ஆண்டவரே என்னை நீங்க வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றப்ப ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறத பாக்குறோம். சங்கீதம் 143:10 நம்ம என்ன பண்ணா வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இங்கே ஒரு சங்கீதக்காரன் ஆண்டிடத்திலே ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜபத்தை பார்க்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு சொல்லித்தாங்க, இதுதான் வழி அப்படின்றத எனக்கு காண்பீங்க, நான் செம்மையான பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப கடவுள் நமக்கு உதவி செய்வாரு. கடவுளோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ண பார்க்கிறோம். ஆம், அவர் வந்து நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார் என்று யோவான் 16:13 என்ன பண்ணா நம்ம பார்க்கிறோம். யோவான் 14:26 அவர் நமக்கு ஒரு வேறொரு தேட்டருள் வாழனை அனுப்புவார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறோம் பார்க்கிறோம். நமக்கு உதவிகரமாக பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கேட்பது கிடையாது, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்திருப்பீங்க? ஆண்டவர் எத்தனை முறை உங்களை எழுந்து நடக்க செய்திருப்பாரு, பேச செய்திருப்பாரு? உங்கள் உடம்பு சரியில்லாமல் எத்தனை வாட்டி படுத்திருப்பீங்க? கையில் காசு இல்லாமல் எத்தனை வாட்டி இருந்திருப்பீங்க? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்தின தேவன் உங்களை தொடர்ந்து நடத்துவார் அப்படின்றத நீங்கள் விசுவாசிக்கணும். ஆகையால் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்கள், உங்கள் வாழ்க்கையை இயேசுப்பாவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உங்களை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அநேகர்களுக்கு இந்த செய்தி சென்றடைய கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
கீர்த்தனம் பண்ணுகிறே என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. அதிகாலையில் உம் வல்லமை பாடி அளவற்ற மகிழ்ச்சியோடு என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறே. என்பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800 3332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsac@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்